الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سخوذركلي இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே பெற்றோர்களுக்கு பின்னால் அந்த பெற்றோர்களின் அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி இஸ்லாம் சொன்ன இரண்டு மூன்று உறவு முறைகளை பற்றி இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியிலே ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னால் குர்ஆன் எங்களுக்கு போதிக்கின்ற மிக முக்கியமான ஒரு போதனை, தாயுடன் தந்தையுடன் உபகாரமான முறையில் நல்லுறவு பேண வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. இஸ்லாம் பெற்றவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை நாம் எல்லாம் மிகவும் தெளிவாக புரிந்திருக்கிறோம். அவர்களுக்கு சீ என்று கூட சொல்லிவிடக்கூடாது. அது எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு வார்த்தை என்பதையெல்லாம் குர்ஆன் எங்களுக்கு கண்டித்திருப்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். இறந்ததற்கு பின்னால் கூட அவர்கள் மீது நாம் எந்த மரியாதையை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய செயல்கள் என்னென்ன என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருப்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த உயர்ந்த அந்த அந்தஸ்து, அந்த உயர்ந்த இடம் அவர்களுக்கு மாத்திரமென்று இருந்தாலும் கூட இஸ்லாம் பல இடங்களில் அவர்களுடைய இடத்திற்கு, அவர்களது மரணத்திற்கு பின்னால் அல்லது அவர்களது பொறுப்புகளிலே இடம் வகிக்கக்கூடிய உறவிலும் உரிமையிலும் அந்தஸ்து வகிக்கக்கூடிய சில உறவுகளை குர்ஆன் எங்களுக்கு, சுன்னா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அவைகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். சமூக வளமைகளில் அவைகளை நாம் தெரிந்திருந்தாலும் கூட மார்க்க ரீதியான அந்தஸ்தை இன்னும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. மார்க்க ரீதியாக இஸ்லாம் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வலிமையை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஹுத்துபா எனக்கு இடம் தரக்கூடிய அளவில் ஒரு சில உறவு முறைகளை பற்றி இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, தாயுடைய அந்த அந்தஸ்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். தாய்மை என்பது குழந்தை வளர்ப்புக்கு தந்தையை விட எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, கருணையிலும் கனிவிலும் அணைப்பதிலும், அதாவது ஆதரித்து வளர்ப்பதிலும் கருணை காட்டுவதிலும் தந்தையை விட தாயுடைய அந்தஸ்து என்ன, மிகவும் மேலானது. ஆனால் இந்த தாயுடைய அந்தஸ்து எப்பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வியாக மாறுகிறது என்று சொன்னால், ஒரு தாய் இறந்து விட்டால் அதற்கு பின்னால் பராமரிக்கக்கூடிய தந்தையும் இன்னொரு திருமணம் முடித்து குழந்தையை விட்டு சென்று விட்டால் அல்லது அந்த தந்தையும் மரணித்து விட்டால் இந்த குழந்தையை யாரிடத்திலே ஒப்படைப்பது என்கின்ற நேரத்தில் அந்த தாயுடைய பொறுப்பும் அந்த தாயுடைய கருணையும் அந்த தாயுடைய தயவும் எங்கட சிந்தனைக்கு என்ன செய்யும், வரும். அந்த அளவில் இந்த உலகத்திலே யார் இருப்பார்கள், அந்த தாய் போல வளர்ப்பதற்கு இந்த உலகத்திலே யார் இருப்பார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்ன செய்யும், நிச்சயமாக எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன செய்யும், ஏற்படும். இந்த மாதிரி நேரத்தில் மனிதர்கள் அவரவர்களுக்கு ஏற்ப ஒரு முடிவுக்கு வருவார்கள். அந்த முடிவுகளை எல்லாம் தாண்டி இஸ்லாம் ஒரு வழிகாட்டுதலை எங்களுக்கு சொல்கிறது. அந்த இடத்தில் தான் தாய்க்கு பின்னால் அந்த இடத்திற்கு யார் வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போன்ற ஒரு தந்தையுடைய மரணம் எங்களை கவனித்து தன் கஷ்டங்களை எல்லாம் உள்ளத்திலே சுமந்து வருகின்ற விமர்சனங்களை எல்லாம் சுமந்து பொறுமையோடு குடும்பத்தை தற்காத்து தனது கண்ணீரையும் கவலையையும் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் காட்டிக்கொள்ளாமல் அந்த பொறுப்பை தன் மனதிலே சுமந்து கொண்டு எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு ஒரு தந்தை என்ன செய்கிறார், ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறார். தந்தை மரணிக்கின்ற பொழுது குழந்தை அனாதையாகிறார். இந்த அனாதையாகின்ற குழந்தையை யார் வளர்ப்பது என்கின்ற ஒரு கேள்வி வருகிற நேரத்தில் அந்த தந்தையுடைய தயவும் கருணையும் அவருடைய கண்டிப்பும் அவரது அந்த அரவணைப்பும் எப்படிப்பட்ட ஒருவரிடத்தில் இருக்க முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எங்களுக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. இந்த இடத்தில் கூட யாரிடத்தில் இந்த குழந்தையை ஒப்படைப்பது என்கின்ற கேள்வியின் காரணமாக நாம் தடுமாறுகிறோம். அந்த தந்தையுடைய தம்பி வளர்ப்பதா அல்லது அண்ணன் வளர்ப்பதா அநாதை இல்லத்திலே ஒப்படைப்பதா என்கின்ற கேள்விகளால் தடுமாறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எதன் காரணமாக தடுமாறுகிறோம் என்றால், பொறுப்பை உதாசீனப்படுத்துவதற்கல்ல, யாரிடத்திலாவது ஒப்படைத்து விட்டு நாம் கலைந்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல. நல்ல கவனமுள்ள குடும்பம் என்ன செய்யும் என்றால், இந்த தந்தையுடைய இடத்தில் யார் வருவார், இந்த தாயுடைய இடத்தில் யார் வருவார் என்கின்ற அந்த கேள்வியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அது. இந்த இடத்திலே அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். முக்கியமான ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த பொழுது, ஹிஜ்ரத்து சென்ற பின்னால் மக்காவுக்கு வந்த நேரத்திலே ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து வருகிறார்கள். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். மகளை வளர்க்க வேண்டும், இந்த மகளுக்கு யார் உரிமை, இந்த மகளுக்கு யார் மிகவும் உரிமை படைத்தவர் என்கின்ற அந்த இடத்துக்கு வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மூன்று பேர் உரிமை கொண்டாடுகிறார்கள். அந்த பிள்ளைக்கு மூன்று பேர் உரிமை கொண்டாடுகிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள், ஸைத் அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். இது போன்று மூன்று பேர் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், உரிமை கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த தாயுடைய அதாவது இந்த பிள்ளையின் தாயுடைய சகோதரி சல்மாவிடத்தில், அதாவது சல்மாவுடைய சகோதரி அவர்களிடத்தில், உமைசிடத்தில் தான், என் அஸ்மா பின்த் உமைசிடத்தில் தான் இவ வளர வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பாக சொல்கிறார்கள். இந்த அந்த குழந்தையுடைய தாயுடைய சகோதரி அஸ்மா பின் உமைஸ் இடத்தில் தான் இந்த குழந்தை என்ன ஒப்படைக்கப்பட வேண்டும், தாயுடைய சகோதரிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் சாட்சி பெரியம்மா தாயுடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் சஹி புகாரி முஸ்லிமிலே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய இடத்திற்குரியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்கிறார்கள், அந்த தாயோடு பிறந்த சகோதரியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அந்த தாயோடு பிறந்த சகோதரி தான் அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் அரபிலே ஹால் ஹாலா என்ற வார்த்தை தாய்வழி சகோதரர்களுக்கும் தாய்வழி சகோதரிகளுக்கும் என்ன செய்வார்கள், சொல்வார்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தாய் வழியிலே வரக்கூடிய, தந்தை வழியிலே வரக்கூடியவர்களுக்கு அம் என்ற வார்த்தையை, அம்மா என்ற வார்த்தையும் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். தந்தை வழி சகோதர சகோதரிகளுக்கு, தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு ஹால் அல்லது ஹாலா என்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் தாய், அதாவது சாட்சி அல்லது பெரியம்மா தாயுடைய அந்தஸ்திலே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி மதீனாவிலே இருக்கிறார்கள். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரி மதீனாவிலே இருக்கிறார்கள். யார், சஃபியா, சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். அப்ப தந்தையுடைய சகோதரி நாம் என்ன சொல்லுவோம், மாமி என்று சொல்லுவோம், தந்தையுடைய சகோதரியை மாமி என்று சொல்லுவோம். அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய சகோதரிக்கு என்ன செய்கிறார்கள், அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்திலே, அதாவது தாயுடைய சகோதரி தான் என்ன செய்வார், இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சொத்து விஷயத்திலே தந்தையுடைய சகோதரியை முற்படுத்தி இருந்தாலும் கூட, பராமரிப்பு விஷயத்தில், கவனிப்பு விஷயத்திலே இங்க தாயுடைய சகோதரியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தியதும் அல்லாமல் இன்னொரு வார்த்தையிலே சொல்கிறார்கள், அல் ஹாலத்து பிமன்சிலத்தில், தாயுடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர் தாயுடைய சகோதரி தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உண்மையிலேயே பிராக்டிக்கலாக பார்த்தாலும் கூட நாங்கள் அந்த உணர்வை சமுதாயத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தந்தையுடைய சகோதரியை விட பிள்ளை மீது மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் அந்த உணர்வும் அதிகமாக யாரிடத்திலே பார்க்கிறோம், தாயுடைய சகோதரிடத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம், நிறைய அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்ட ரீதியாக மட்டும்தான் சொன்னார்களா என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திர்மிதியிலே ஒரு செய்தியிலே பார்க்கிறோம், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அஹ்தஸ்து தன்பன், அதாவது நான் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டேன், பெரிய ஒரு பாவத்தை செய்து அதீமன், மிகப்பெரிய ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன், தௌபா, எனக்கு தௌபா உண்டா, பாவ மன்னிப்புக்கான ஏதாவது வழி உண்டா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலக்க உம், உங்களுக்கு தாய் இருக்கிறாரான்னு கேட்டான். தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் உயிரோடு இருக்கிறான்னு கேட்கிறார்கள், இந்த உலகத்திலே ஏகத்துவத்திற்கு பின்னால் உரிய நேரத்துக்கு தொழுவதற்கு பின்னால் மிகச்சிறந்த அமலை என்ன, தாய் தந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்து வாழ்வது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலக்க உம், உங்களுக்கு தாய் இருக்கிறாரான்னு சொல்லி. அப்ப அவங்க பதில் சொன்னார்கள், எனக்கு தாய் இல்லை. அப்ப கேட்டார்கள், அலக்க ஹாலா, உங்களுக்கு தாயின் சகோதரி சாட்சி பெரியம்மா இருக்கிறாரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்ப அவர் சொன்னார், ஆம் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபபிர்ரஹா, அவர்களோடு உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அதுதான் தௌபாவுக்குரிய வழி என்று சொன்னார்கள். தாயுடைய சகோதரியோடு தாய் இல்லாத நேரத்தில் நீங்கள் உபகாரமாகவும் தாயோடு நடப்பதை போன்றும் என்ன செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள், உங்கள் தௌபாவுக்கு அதுதான் வழி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் எதிலே பார்க்கிறோம், திருமிதியிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அந்தஸ்து ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய அந்தஸ்திலே அந்த சகோதரியை கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அல்ஹுனு, அந்த கருணை, அந்த ஈர்ப்பு அந்த தாயுடைய சகோதரிடத்தில் தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகள் மூலம் சொல்கிறார்கள். இது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், உங்கள் எல்லா அதாவது எல்லோருக்குமே புனைப்பெயர் இருக்கிறது, எனக்கு ஒரு புனைப்பெயர் என்ன, இல்லை பிள்ளை இல்லையே, பிள்ளை இருந்தால்தான் ஆணாக இருந்தால் அபு அப்துல்லா, பெண்ணாக இருந்தால் உம்மு அப்துல்லா, அபு அப்துல் ரஹ்மான், உம்மு அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்வார்கள். எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு புனைப்பேர் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்கன்னி பி உம்மி அப்துல்லா, தக்கன்னி பி அப்துல்லா, அப்துல்லாவை கொண்டு உம்மு அப்துல்லா என்று நீங்கள் என்ன செய்யுங்கள், புனைப்பேரை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லுகிற நேரத்தில் தக்கன்னி பிபினிக், உங்களது மகன் அப்துல்லாவை கொண்டு என்ன செய்யுங்க, புனைப்பேர் வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள். எப்படி அப்துல்லா மகன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்துல்லா என்று என்ன செய்தார்கள், ஒரு பிள்ளை இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு உங்கள் மகன் அப்துல்லாவை கொண்டு நீங்கள் புனைப்பேர் உம்மு அப்துல்லா என்று என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சாட்சியை அந்த இடத்திலே பெரியம்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவதை நாம் என்ன செய்கிறோம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் அந்த தாய்க்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தை இவர்களுக்கு வழங்கி இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்களது உறவு முறை பாதிக்க கூடாது என்பதில் இஸ்லாம் மிகப்பெரிய கவனம் செலுத்துகிறது. தற்காலிகமாக திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள் என்று ஒரு பட்டியல் எடுத்தோம்னா ஒரு 5-6 பேர்கள் அதில் வருவார்கள். தற்காலிகமாக திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள், தற்காலிகமாக திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இரண்டு சகோதரிகளை, ஒன்று விட்ட சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பது ஹராம். ஒரு சகோதரி இறந்த பின்னால் அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட பின்னால் தான் அடுத்த சகோதரியை திருமணம் முடிக்க முடியும், அக்கா தங்கையை. இந்த லிஸ்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற நேரத்தில் சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், நஹா அன் துன்கஹல் மர்அத்து அலா அம்மத்திஹா அவ் காலத்திஹா, ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய சாட்சியை திருமணம் முடிக்க கூடாது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய மாமியை ஒரே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறோம், அவங்களுக்கு ஒரு சாட்சிக்கிறாங்க, அவர்களையும் அதே நேரத்தில் இரண்டாம் திருமணமாக முடிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறோம், அவர்களுடைய மாமியார் இருப்பாங்களே தந்தை வழியில, அவரை திருமணம், அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். ஒன்றில் இந்த பெண் மரணித்த பின்னால் அவங்களுடைய சாட்சி என்ன செய்யலாம், மாமியை திருமணம் முடிக்கலாம், அல்லது இந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்ட பின்னால் திருமணம் முடிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்து அந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய தாயின் சகோதரியும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு பெண்ணை திருமணம் முடித்த நேரத்தில் அவருடைய தாயை என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கலாமா, முடிக்கலாது, என்றைக்கும் முடிக்க முடியாது, அதாவது என்றைக்குமே ஹராம். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் அந்த பெண்ணை விவாகரத்து செய்தாலும் சரி, செய்யாது விட்டாலும் சரி, மரணித்தாலும் சரி, மாமியாரை என்றைக்கும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிப்பது இஸ்லாத்திலே நிரந்தரமான தடை, என்றைக்குமே என்ன திருமணம் முடிக்க கூடாது. அந்த அந்தஸ்தை இஸ்லாம் முழுமையாக தாய்க்கு அந்த சாட்சிக்கு கொடுக்காது விட்டாலும், ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிற நிலையில் முடிப்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது? தற்காலிகமாக தடை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அந்தஸ்துக்களை அந்த சாட்சி என்ற இடத்திலே வரக்கூடிய அந்த பெரியம்மா, அதாவது பெரியம்மா என்ற இடத்திலே வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நாம் மனதுக்குள்ளே எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்படித்தானா நாங்கள் பிராக்டிக்கலாக நடந்து கொள்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். எங்களது வாழ்க்கையில் தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை தான் எங்களது, அதாவது கட்டுப்பாடிலே அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சட்டம் இல்லை. தாய் சொல்வதை கேட்பதை போல் சாட்சி சொல்வதையும் கேட்க வேண்டும் என்று மார்க்க ரீதியாக சட்டம் கிடையாது. ஆனால் அந்தஸ்திலும் மரியாதையிலும் நன்மை செய்வதிலும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே தாயுடைய இடத்துல என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. உண்மையிலே எங்களது உறவு முறைகளில் நாம் அப்படித்தானா நடந்து கொள்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். உண்மையில் சில பொழுதுகளில் தாயிடத்திலேயே தாயின் சகோதரியை மிக கேவலமான முறையில் பேசுகின்ற தனியோ பிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். சில தாய்மார்களே தன் பிள்ளைகளை சாட்சிமார் மீதும் பெரியம்மாமார் மீதும் மாமிமார் மீதும் வெறுப்பை ஊட்டி வளர்க்கக்கூடிய தாய்மார்களை என்ன செய்கிறார்கள், இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், எல்லோரும் பிழை செய்யக்கூடியவர்கள் தான். பிழைகளை ஊட்டி வளர்த்தல் என்பது உண்மையிலே குடும்ப உறவுகளை பேணுவதற்கு ஒரு வழிகோலாக என்ன செய்யாது, அமையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் தாயை போய் கவனித்து வருகிறோமோ அதே போன்று சிலருக்கு பல வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஊரிலேயே சாட்சி இருப்பாங்க, ஊரிலேயே மாமி இருப்பாங்க, ஊரிலேயே பெரியம்மா இருப்பாங்க. நன்மை செய்வதை ஒரு மனிதன் வேகப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு சில நன்மைகள் உள்ளத்துக்கு சைத்தான் பாரமாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் சில நன்மைகளை அல்லாஹ் தஆலா இயல்பாக செய்வதற்கான வழியை வைத்திருக்கிறான். நன்மை செய்வது, தர்மங்கள் செய்வது, உபகாரம் செய்வது, நல்ல முறையில் போய் இங்கிதமாக பேசுவது, இதெல்லாம் லேசாக செய்யலாம். இதன் மூலமாக பெரும் பெரும் பாவங்கள் அழிக்கப்படும். நாம் தௌபா செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் இந்த நன்மைகள் மூலம், இந்த உபகாரங்கள் மூலம், அவர்களை உபசரிப்பதன் மூலம் அழிக்கப்படும். ஆனால் அவைகளெல்லாம் நாம் என்ன, கவனத்தில் எடுப்பதும் கிடையாது, செய்வதும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தாயை சந்தோஷப்படுத்துவதற்கான வழிகள் உண்டு, அவர்களது பிள்ளைகளை கவனிப்பது, அந்த சாட்சியையோ அந்த மாமி அந்த பெரியம்மாவை சந்தோஷப்படுத்துகின்ற வழிகளில் உண்டு. அவர்களது பிள்ளைகளுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு பொருளாதாரத்தையோ ஏதோ உடல் ரீதியான உதவிகளுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தால் அவைகளை செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். காரணம், யாருடைய மனம் இதன் மூலம் குளிரும், அந்த தாயுடைய, அந்த சாட்சியுடைய, அந்த பெரியம்மாவுடைய, அந்த மாமியுடைய மனம் என்ன செய்யும், குளிரும். குளிர்கிற நேரத்தில் அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலக்க ஹால, உங்களுக்கு சாட்சி இருக்கிறார், ஃபபிர்ரஹா, அவர்களோடு நன்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால பாவங்கள் அழிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம், மனதிலே எடுக்க வேண்டும். நாம் சமூக ரீதியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சில உறவுகளுக்கு நாம் நினைப்பதை விட பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது. அதையும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இது ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு ஒரு பலம் கொடுக்கப்பட்ட, ஒரு வலிமை கொடுக்கப்பட்ட ஒரு உறவு என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் நன்மை செய்வதற்கும் நமது, அதாவது சர்வசாதாரணமாக நாங்கள் நடந்து கொள்வதை விட்டு இஸ்லாம் சொன்ன வழிகாட்டலின் ஊடாக உறவுகளை பேணுவதற்கும் அது பெரிய ஒரு வழிகோலுதலை என்ன செய்யும், செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து உறவுகளை பேணிய மக்களாக இம்மனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிரு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, உறவுகளிலே தாய் தந்தையுடைய உறவுக்கு பின்னால் அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய உறவுகளில் அடுத்து மிக முக்கியமான ஒரு உறவாக அண்ணன் உறவை இஸ்லாம் எங்களுக்கு பொதுவான அடிப்படைகளின் ஊடாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்திலே மூத்த சகோதரனாக எந்த சகோதரன் இருக்கிறாரோ தந்தையுடைய அந்தஸ்தில் இஸ்லாமிய சமூகம் பாரம்பரியமாக அவரை வைத்து பார்ப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தந்தை மரணித்து விட்டால் அல்லது தந்தை அந்த இடத்திலே ஒரு இயலாத ஒரு நிலையை அடைந்து விட்டால் அந்த இடத்திலே பொறுப்புக்கு வருவதும் அந்த பொறுப்புகளை கவனிப்பதும் அந்த குழந்தைகளை, அதாவது வளர்த்தெடுப்பதும் ஆளாக்குவதும் என்கின்ற அந்த உருவாக்கத்துக்கு பின்னால் பெரும்பாலான குடும்பங்களில் செல்வாக்கு செலுத்துவது யார், அண்ணன் என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் இந்த கலாச்சாரம் அதிகமாக கிடையவே கிடையாது. முஸ்லீம் சமுதாயத்திலே மாத்திரம்தான் இந்த கலாச்சாரத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு ஆறேழு தங்கைக்காக, ஆறேழு தம்பிமார்களுக்காக வெளிநாட்டிலேயே தனது முழுமையான வாழ்க்கையும் கழித்த எத்தனையோ சகோதரர்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 36 வயது, 38 வயது திருமணம் முடிக்கின்ற வயது. சிலர் திருமணமே இல்லாமல் என் தங்கை முடித்தால்தான் நான் என்ன செய்வேன், திருமணம் முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அண்ணன்மார்கள் இப்படியான ஒரு சமூக சூழலை முஸ்லிம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். அதோடு முடிந்து விடுகிறதா என்று பார்த்தால் இல்லை. பல அண்ணன்மார்கள் எப்படி என்றால் திருமணம் எல்லாம் முடித்து கொடுத்த பின்னால் தந்தையை கவனிக்க வேண்டும், தாயை கவனிக்க வேண்டும், பேரப்பிள்ளைகளை தந்தையுடைய அதாவது தனது அண்ணன் தம்பி பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பின்னாலும் குடும்பத்துக்கு செலவழித்துக் கொண்டு அவர்களது படிப்புக்கும் மற்ற விஷயங்களுக்கும் செலவழித்துக் கொண்டு வாழக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்கிறோம். இன்னும் பலர் தன் அதாவது மனைவியுடனான பல போராட்டங்களுக்கு மத்தியில் தன் குடும்பத்தை கவனித்து உருவாக்குவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஒரு செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆனால் அது தைவான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த செய்தி வருகிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது அல் அஹுல் கபீர் பி மன்சிலத்தில் வாலி, மூத்த சகோதரர் தந்தையின் அந்தஸ்திலே உள்ளவர் என்று சொன்னதாக ஒரு சில அறிஞர்கள் இதை சஹி என்று சொன்னாலும் கூட அது பலகீனமான ஹதீஸ். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆதாரம் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, ஒரு ஊடகமாக, ஒரு உறுதுணையாக என்ன செய்கிறது இருக்கிறது சமுதாய கலாச்சார வளமையிலே. அப்ப இது ஒரு சமுதாயத்திலே அந்த இடத்திலே ஒரு அண்ணன் இருக்கிறார் என்பதை நாம் பல கோணங்களில் பல இடங்களிலே புரிந்து கொள்கிறோம். இன்றைய சமுதாயத்திலே சில நேரத்தில் தங்கைக்காக சிலர் திருமணம் முடிக்காமல் தங்கையுடைய வாழ்க்கைக்காக அல்லது குடும்பத்துடைய வாழ்க்கைக்காக உழைத்துக் கொண்டிருப்பார்கள். சட்ட ரீதியாக பார்க்கிற நேரத்தில் அவருக்கு வயது வந்து விட்டால் அவர் திருமணம் முடிக்க வேண்டும். சட்ட ரீதியாக சொன்னோம் என்று சொன்னால், யாமா ஆஷர ஷபாப் இளைஞர்களே, மனிஸ்தா அமின் குபுல்பா தஃபல்யதௌவஜ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரம் பொறுப்பு என்ற ரீதியாக திருமணம் முடிக்காமல் இருத்தல் என்ற பகுதி அவரது ஒழுக்கத்துக்கு பாதிப்பில்லாமல் இருக்குமாக இருந்தால் அதையும் மார்க்கம் தடை செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் வரவேற்றும் இருக்கிறது என்பதை பல இடங்களில் நாம் என்ன செய்ய முடியும், காண முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி, ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருந்து வேகமாக வீட்டுக்கு திரும்பி போக அனுமதி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்கிறார்கள் வேகமாக திரும்பி போவதற்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் திருமணம் முடித்ததா என்று, திருமணம் முடித்தீர்களா என்று கேட்கிறார்கள். அவசரப்படுவதை பார்த்து திருமணம் முடிச்சவரா, திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். ஆம் என்று சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் விதவையை திருமணம் முடித்தீர்களா அல்லது ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா என்று கேட்டார்கள். அப்ப அவர் பதில் சொல்கிறார்கள், செய்யிபன், நான் வந்து என்ன ஒரு விதவை தான் என்ன திருமணம் முடித்தேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல்லா பிக்ரன், ஒரு இளம் பெண்ணை நீங்களும் விளையாட அவளும் உங்களோடு விளையாடுகின்ற அமைப்பிலான ஒரு இளம் பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அசல் என்ன, உன் வாழ்க்கை ஒழுக்கம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நீ விளையாட்டுத்தனம் உள்ள ஒரு இளம் பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு அது என்ன செய்யும், பாதுகாப்பாக அமையும் என்பதனால ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அவர் அதுக்கு திருப்பி என்ன பதில் சொன்னார் தெரியுமா, இன்னலி திஸ்ஆஹவாத், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு 9 சகோதரிகள். என்ன பதில் சொன்னாரு, எனக்கு 9 சகோதரிகள், நான் அந்த 9 சகோதரிகளையும் கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனது தந்தை உங்களோடு உஹத் யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார், சில கடன்களையும் விட்டு சென்றிருக்கிறார். இந்த 9 சகோதரிகளையும் நான் தான் என்ன தலைவாரி பாரி கவனிக்க வேண்டும். அதனால 9 ஒன்றாக ஒரு 10 இணைத்துக் கொள்வதை நான் விரும்பவில்லை. அப்படின்னா என்ன, 10வது ஒரு இளம் வயது 16-17 ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன் சொன்னால் இந்த பட்டியல 10வது அவங்க என்ன செய்வாங்க, இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்டா இயல்புல என்ன செய்யும், இளம் வயதிலே உள்ளவர்கள்ட்ட விளையாட்டு தன்மை என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். உண்மையிலே ஒரு திருமணத்துக்கு எது சந்தோஷத்தை சேர்க்கும் என்று சொன்னால் இளம் வயது திருமணம் தான். விளையாட்டு தன்மை தான் இருவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும், சந்தோஷத்தை சேர்க்கும். பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் விளையாட்டு தன்மை குறைந்திருந்தால் அந்த வாழ்க்கை என்ன செய்யாது, கணவனுக்கு வயசு 30 அவர் பொறுப்புணர்ச்சியில வளர்ந்து போய்ப்பாரு, மனைவிக்கு வயது 16 பொறுப்புணர்ச்சியே இல்லாத விளையாட்டு வயது. இவர் எப்பயும் பொறுப்பை பத்தி பேசிக்கின்றிருப்பாரு, அந்த பெண் எப்பயும் என்ன அதாவது ஒரு கலைநயத்தோடு அல்லது என்ன இயல்பான விளையாட்டு தன்மையோடு இருப்பாங்க. ஒத்து போகாது, குடும்பம் என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சப்ஜெக்டை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியில சொல்றாங்க. அது என்ன எதுல சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரு பள்ளி வாயிலே சிலர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அம்பர் இருந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டை பாக்குறீங்களான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஆம் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணத்தோடு என் கண்ணம் வைத்து நான் தோளில் என்ன செஞ்ச அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்தில் கேட்டாங்க, உங்களுக்கு போதுமானு கேட்டாங்க, போதுமானு கேட்டாங்க. ஆயிஷா சொன்ன இல்ல போதாது, இன்னும் பாக்கணும்னாங்க. ரசூல் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க, என்னை உங்களை விடவெல்லாம் மிகப்பெரிய பொறுப்புல இருந்து கொண்டிருக்கார்கள். விளையாட்டுக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம், ஆயிஷா போயிருக்கணும். ஆனா ஆயிஷா போதாதுன்றாங்க. மறுபடியும் ரசூலா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு போதுமானு கேட்கிறாங்க, இல்ல இன்னும் போதாதுன்றாங்க. மூன்றாவது முறை என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கேட்கிறாங்க, அப்பதான் போதும் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு ஆயிஷா எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு இந்த விளையாட்டை பாக்குற இன்ட்ரெஸ்டே இருக்கல. ஆயிஷா எல்லாம் இதை பிற்காலத்துல சொல்ற நேரத்துல சொல்றாங்க, ரசூலாங்க அவ்வளவு கேட்கிற நேரத்தில் நான் பார்க்கணும் பார்க்கணும் என்று சொல்ற நேரத்தில் எனக்கு விளையாட்டை பார்க்கிற எந்த ஒரு இன்பமும் எனக்கு இருக்கல. என்னை பற்றி அந்தஸ்து ரசூலாங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் அப்படி செஞ்சேன் நான். எனக்கு எவ்வளவு அந்தஸ்து என்ன செய்து ரசூலாங்கிட்ட இருக்குது என்பதை பார்ப்பதற்காக நான் அப்படி செய்தேன் அப்படி என்று ஆயிஷா எல்லாங்க சொன்னாங்கன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அர்த்தம் என்ன, இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு எங்கள் மனைவி இதுக்கு தான் செஞ்சான்னு கேள்விப்பட்ட நமக்கு எப்படி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஆயிஷா சொன்னாங்க, நபி அவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இளம் வயது பெண்ணுடைய உணர்வுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க. அவருடைய அந்த உணர்வு விஷயத்தில் கவனம் எடுங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில், இன்னலி திஸா அஹவாத், எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களோடு ஒன்றாக வைத்தால் அவங்க 9 10 என்ன செஞ்சிருவாங்க ஆகி விடுவார்கள். நான் விரும்பியதெல்லாம் இந்த 9 பேரையும் கவனித்துக் கொள்கின்ற அமைப்பில் ஒரு பெண் எனக்கு என்ன தேவை என்பதனால் தான் ஒரு விதவையான ஒரு பெண்ணை நான் என்ன செய்தேன், திருமணம் முடித்தேன் என்று சொல்லி ஜாபிர் ரதியல்லாஹு சொன்ன பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரர் தனது திருமண வாழ்க்கையிலேயே ஒன்றை தியாகம் செய்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே திருமணம் முடிப்பதை வலியுறுத்திய இஸ்லாம் தன் சகோதரிகளுக்காக ஒரு திருமணத்தை அமைத்துக் கொள்வதையும் என்ன செய்திருக்கிறது, அங்கீகரிக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவியை திருமணம் முடிச்சுட்டு என் சகோதரிகள் எல்லாம் பாக்குறதுக்கு தான் உன்னை நான் திருமணம் முடிச்சேன்னு இடையில சொல்லக்கூடாது, முடிக்கிற நேரத்திலேயே அதை சொல்லிடணும், திருமணம் முடிக்கிறோம், இதுதான் என் பிரச்சனை, இப்படியான சிக்கல் எனக்கு இருக்குது, நீங்க விரும்பினா என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லணும். முடித்த பின்னால நான் இந்த நோக்கத்துக்கு தான் திருமணம் முடிச்சேன், இல்லைன்றா உன்னே நான் முடிக்க போறேன் இடையில விளக்கம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முடிக்கிற நேரத்திலே ஆரம்பத்திலேயே என்னென்ன நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கிற இடத்த மனசுல பூட்டி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, சொல்லித்தான் என்ன செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எங்களுக்குரிய செய்தி என்ன என்று சொன்னால், நபி அவர்கள் அதாவது ஒரு சகோதரர்கள் தங்கள் சகோதரிகளை கவனம் எடுப்பது என்பது சமுதாயத்தில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருந்து ஒரு வளமை, அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வளமை. மூத்த சகோதரருடைய தவறு, மூத்த சகோதரருடைய கெடுதி, மூத்த சகோதரருடைய நெறிபிறழ்வு ஒரு குடும்பத்தையே என்ன செஞ்சிடும், ஆட்டிவிடும் என்பதை சமுதாயத்தில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மூத்த சகோதரர் அதுக்கு அடுத்த சகோதரர் இந்த மாதிரி 2-3 சகோதரர்கள் வழி தவறுவது தவறி போவது ஒரு குடும்பத்துடைய நிலையையே ஆட்டிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்கல் இப்னு யசார் என்ற ஒரு நபித்தோழர் தன் தங்கையை திருமணம் முடித்துக் கொடுக்கிறார், தனது தங்கையை திருமணம் முடித்துக் கொடுக்கிறார் ஒருவருக்கு. அவர் வந்து ஒரு தலாக் சொல்லிட்டார், ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்து பண்ணி அந்த விவாகரத்து ஒரு 3 காலம் இதா இருப்பாங்களே, முதல் விவாகரத்து முடிஞ்சா முதல் தலாக்கு முடிஞ்சா, அப்ப அந்த 3 இதா முடிஞ்ச முடியறதுக்குள்ள அவர் மீட்டிக்கலாம், மீட்டவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு மற்றவங்க திருமணம் பேசி வார நேரத்தில் இவர் மறுபடி வராரு, வந்து எனக்கே முடிச்சுட்டாங்கன்றாரு விவாகரத்து பண்ணினவர். இஸ்லாமிய அடிப்படையில் சட்ட ரீதியா நம்ம யோசிச்சோம்னா என்ன சொல்லலாம், விவாகரத்து பண்றது இஸ்லாத்துல அனுமதி, திருமணம் பேசுவதும் இஸ்லாத்துல அனுமதி, முடிச்சு கொடுக்கிறது அவருடைய விருப்பத்தில் உள்ளது, இப்படித்தானே சொல்லணும். ஆனால் அந்த இடத்தில் மக்கள் இப்படியா சார் என்ன சொன்னார் தெரியுமா, எத்தனையோ பேர் திருமணம் பேசியும் அவர்களுக்கு முடித்து கொடுக்காமல் என் சகோதரருடைய மகன் என்பதற்காக உனக்கு என்ன செஞ்சேன், நான் முடிச்சு தந்தேன். அந்த பெண்ணை முடிச்சு தந்த பின் அவரோடு வாழ்ந்து விட்டு தலாக்கும் விட்டுட்டு இதாவும் முடியும் வரைக்கும் இருந்துட்டு மற்றவர்கள் நான் திருமணம் பேசுற டைம்ல வந்து திருமணம் பேசுற உனக்கு ஒரு நாள் நான் திருமணம் முடிச்சு தர மாட்டேன், உனக்கு ஒரு நாளும் அந்த பெண்ணை திருமணம் முடித்து தர மாட்டேன் என்று சொன்னார். இந்த ரோசத்தை இஸ்லாமியங்களுக்கு தடை செய்யல, இந்த ரோசத்தை தடை செய்யல. ஒரு அண்ணனுக்கு ஒரு சகோதரனுக்கு இந்த ரோசம் நிச்சயமாக இருக்கும், இந்த உணர்வு என்பது என்ன செய்யும் இருக்கும். இந்த இடத்துல சட்டம் பேசல, இந்த இடத்துல உணர்வு என்ன செய்யும் பேசும், அந்த உணர்வை இஸ்லாம் என்ன செய்கிறது திறந்துதான் விட்டு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல மக்கீல் இப்னு யசார் ஒரு பிழை விட்டார், என்ன பிழை விட்டார் என்று சொன்னால், அந்த பெண் போவதற்கு ரெடியா இருந்தா திருமணம் முடிக்கிறது, அவருடைய தங்கச்சி அவரை மீண்டும் திருமணம் முடித்துக் கொள்ள ஒரு விருப்பத்தில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதை தடை செய்த பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்கினா, அவர்கள் போக விரும்பினால் நீங்க என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்தால், அல்லாஹு தஆலா தடை செய்து இந்த மாதிரியான கட்ட அதாவது வீம்பு பிடிப்பதை தடை செய்து அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான். ஆனால் அந்த சகோதரி விரும்பவில்லை என்றால் இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா என்ன செய்யல, கண்டிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இதுவும் எங்களுக்கு என்ன சொல்கிறது, அன்றைய காலத்திலிருந்து அந்த சகோதரி என்கின்ற அந்த உணர்வு என்பது மிக முக்கியமான இடத்திலே நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு மூத்த சகோதரர் தந்தையுடைய அந்தஸ்திலே இருக்கிறார் என்பதற்கு பல செய்திகளை நாம் என்ன செய்யலாம், இந்த சமுதாயத்திலே பார்க்கலாம். ஒரு தந்தை மூத்த சகோதரர் மீது செலுத்தக்கூடிய கவனத்தை வேற எந்த பிள்ளை மீது செலுத்த முடியாது, சாத்தியமும் இல்லை. காரணம், முதலாவது கிடைக்கக்கூடிய குழந்தை தான் அவருடைய எதிர்பார்ப்பாக என்ன செய்யும் இருக்கும், முதல் குழந்தை எதிர்பார்ப்பாக என்ன செய்யும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பிலே வளர்க்கப்படக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய கவனம், எண்ணம், வளர்ப்பு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கும். ஒரு இரண்டாவது மூன்றாவது பிள்ளை தவறுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற கவலையை விட மூத்த பிள்ளை தவறுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற கவலை இருக்கிறதே மிக பிரதானமான கவலையாக அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஒரு மூத்த பிள்ளை சரியான வழியில் வருகிற நேரத்தில் அதுக்கு பின்னால எல்லாமே சரிசமமாக ஒரு ட்ரெயின் போல சரியாவதை நாம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தவறுகள் நடக்காமல் இல்லை, ஆனால் மூத்த பிள்ளையுடைய வளர்ப்பும் அந்த வளர்ச்சியும் அந்த கவனம் ஒரு குடும்பத்தில் மிக முக்கியம். எத்தனையோ குடும்பத்திலே ஒரு மூத்த பிள்ளைக்கு தந்தை அந்தஸ்து வழங்கி கவனிப்பதை பார்க்கிறோம். காரணம், அவர் தந்தை போல் அந்த சமுதாயத்திலே நடந்து கொண்டது, அந்த குடும்பத்திலே நடந்து கொண்டது. நாம் பார்க்கிறோம் சில சகோதரர்கள் 14-13 வயசு தான் இருக்கும், குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும், படிப்பெல்லாம் விட்டுட்டு உழைக்க போவான். எதுக்காக வேண்டி, தந்தை கஷ்டப்படுறாரு அதனால எனக்கு பார்க்க முடியாது என்று சொல்லி 13-14 வயசில் உழைக்க போன எத்தனையோ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள், உழைச்சி 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 குடும்பத்தையெல்லாம் வளர்த்து 24-25 வயசாகிற நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் தந்தைக்கு. இந்த தம்பிக்கு இந்த அண்ணனை பற்றி எந்த செய்தியும் தெரியாது, இந்த அண்ணன் குடும்பத்துக்கு பட்ட கஷ்டமெல்லாம் என்ன எதுவுமே தெரியாம இருக்கும். அதுக்கு பின்னால் அண்ணன் வெளியே போய் வேற தனி குடும்பமாக இருந்து வாழ ஆரம்பிச்சிருவான். இந்த வளர்ந்த தம்பிக்கு கடைசி அதாவது 25 வயசாக்குள்ள ஒரு தம்பி பிறக்கிறானே, அவனுக்கு எந்த விதமான விளக்கம் என்ன செய்யாது இருக்காது. இவனுக்கு இந்த இந்த அண்ணனை பற்றிய தெளிவும் அவனை பற்றிய கஷ்டங்களும் ஊட்டப்படவில்லை என்றால் அண்ணனுக்கு எந்த ஒரு மரியாதையும் செய்யாத பிள்ளைகளாக எத்தனையோ பேர் அப்படி குடும்பத்திலே உருவாகி இருப்பதை பார்க்கும். காரணம், அவன் அந்த குடும்பத்திலே பட்ட கஷ்டம் தெரியாது. இவன் வளர்ந்து போய் இவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு அண்ணன் கவனித்ததை விட குடும்பத்தை நல்லா கவனிப்பான். ஆனாலும் அண்ணன் கவனித்த நேரமும் இவன் கவனித்த நேரமும் ஒன்றல்ல என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் போட்ட விதை இவனை உருவாக்கி இருக்கும், அண்ணன் போட்ட விதை இவனை உருவாக்கி இருக்கும். உருவாக்கிய பின்னால் அத்திவாரத்திற்கு மேலே உருவாகின்றவர்கள் இருக்கிறார்களே, எப்படியும் என்ன செய்யலாம், உருவாகிவிட்டு போகலாம். எனவே அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுக்கிர் கபீரனா கபீரனா ஃபலைஸ மின்னா, யார் எங்கள் சிறியவருக்கு இரக்கம் காட்டவில்லையோ பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபியவர்களிடத்திலே ஒரு குற்ற வழக்கு வருகிறது, ஒருவர் மீது கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்படுகிறது, கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டவர் பேச ஆரம்பிக்கிறார், குற்றம் சாட்டியவர் பேச ஆரம்பிக்கிறார், அவர் சிறியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபீர் கபீர் என்னாங்க, யார் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர் பெரியவராக இருந்ததுனால பெரியவர் பேசட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முற்படுத்தி பேசுது எதை 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 குறிக்கிறது, பெரியவருக்கென ஒரு மரியாதை என்று இஸ்லாம் கொடுக்கிறது, அவர்களுக்கென ஒரு பொறுப்புணர்ச்சி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான பொறுப்புள்ள குடும்பத்திலே திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு கவனமாக இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்யறேன், வசதியானவங்க நல்லா வாழ்றாங்க பொருளாதாரம் இருக்குது அப்படி என்று திருமணம் முடிச்சிருது, திருமணம் முடிச்சுட்டு என்ன செஞ்சிடுறேன்னு சொன்னால் அந்த கேபிளை கலட்டிட்டு போக பார்க்கறது விளங்கிட்டா, அவனுக்குரிய ஒரு ஒரு தொடர்பு எதுல இருக்கும், அந்த குடும்பத்தோடு இருக்கும். ஒரு அந்த முழு அதாவது ஒரு போனை வாங்கினா அதுக்குரிய செட் இருக்கிற மாதிரி தான் அந்த குடும்பமே, அதை அரவாசை கலட்டிட்டு போகணும் நினைச்சா எப்படி இருக்கும். அப்படி எத்தனையோ பேர் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தில் தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணனை திருமணத்தின் காரணமாக அந்த குடும்பத்தை விட்டு என்ன செய்வாங்க, பிரிக்க நினைப்பாங்க. இது அண்ணனுக்கு மட்டுமல்ல, இரண்டாவது நிலையில் இருக்கிறவருக்கு ஏற்படலாம், ஒரு தம்பிக்கு ஏற்படலாம், பிரிச்சுட்டு போக நினைப்பாங்க. இந்த குடும்பத்தில் இருந்த செலவு என்ன, அதிகம் பொறுப்பு அதிகம் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் திருமணம் முடிக்க முந்தையே நாம் எந்த எப்படியான குடும்பத்தில் திருமணம் முடிக்கிறோம் என்று ஒரு பார்வை அவர்கள் செலுத்த வேண்டும். நாங்கள் இந்த குடும்பம் நமக்கு சரி வருமா, இல்லை குஃபு இஸ்லாத்தில் பார்க்கலாம், குஃபுவை பார்க்கலாம்னா என்ன, எனக்கு இது ஈக்குவல் ஆகுமா, சரியா வருமா இந்த லைஃப் என்று பார்க்கலாம். இந்த குடும்பத்தில் நம்ம திருமணம் முடிச்சோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்தவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அப்படின்னா இந்த 5 சகோதரியை கவனிப்பதோடு சேர்த்து தான் என்ன என்ன செய்வாரு, கவனிப்பாரு, நானும் தொங்கு நீனும் தொங்குன நிலை ஏற்படலாம் என்று இவர்கள் முடிக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் பேசாமல் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன மைனியை தாய் மாதிரி பார்ப்பேன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கிறது, முடிச்ச பின்னால வயரை கட் பண்ணுறது நடக்குதா இல்லையா சமுதாயங்களில்? அப்படிப்பட்ட பெண்கள் அல்லது அப்படிப்பட்ட குடும்பத்திலே உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா, திருமணம் முடிக்கிற நேரத்தில் இதை என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏன்னா மார்க்கத்தில் உங்களுக்கு தடையில், யாரையும் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல முடிக்கலாம் என்று தீர்மானிப்பதுக்கு தடை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால், இப்போ உதாரணமாக ஜாபீர் ரதியல்லாஹு அன்ஹு முடித்த திருமணம், அவர் சொல்றாரு இன்னலி திசு அகவாத், எனக்கு 9 சகோதரிகள் உண்டு. முடிக்கிற நேரத்தில் ஓகே சகோதரியை தாய் மாதிரி பார்க்கிறேன் முடிச்சுட்டு 9 சகோதரிகளை பிரிச்சு விட்டா எப்படி இருக்கும்? அது மார்க்க ரீதியாக என்ன சரியான இடம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக் என்ற ஒரு சகோதரத்துவத்தில் சொல்றதை நம்ம பார்க்கிற நேரத்தில், முடிக்கிற நேரத்துக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒன்று அமைந்து, முடித்த பின்னால் போய் ஒரு வாழ்க்கை ஒன்று அமைந்தால் அந்த பெண்கள் பொறுமை காக்க வேண்டும். தனது உரிமை பறிக்கப்படாத வரைக்கும், தனக்குரிய கடமைகள் நடக்கிறது, தனக்குரிய உரிமைகள் தரப்படுகின்றன, இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு சொன்னா அவங்க பொறுமை காக்கணும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆர்வம் ஊட்ட வேண்டும். நிச்சயமாக குடும்பங்களை சேர்ந்து நடப்பதற்கு யார் ஆர்வம் ஊட்டினாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை போன்ற ஒரு நன்மை வேறு யாருக்கும் ஏகத்துவத்துக்கு பின்னால் கிடைக்க வாய்ப்பில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சிலத்து ரஹீம், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற அந்த உணர்வை அல்லாஹ் படைத்த பின்னால் அந்த அதுக்கு ஒரு வடிவம் அல்லாஹ் வச்சிருப்பானே, அந்த இரத்த பந்தங்களை சேர்ந்து நடக்கின்ற அந்த உணர்வு எழும்பி நின்றது இறைவனுக்கு முன்னால. எனக்கு என்ன உரிமை என்று இறைவனிடத்திலே கேட்டது. அதுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், உனக்கு போதாதா, உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பேன், உன்னை யாரெல்லாம் துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து நடப்பேன், இது உனக்கு போதாதா என்று அல்லாஹு தஆலா கேட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த மாதிரி இடங்களில் திருமண பந்தங்கள் நடந்துவிட்டால் அவர்கள் பொறுமை காப்பதோடு அந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கான ஆர்வம் ஊட்டுவது அவர்களது வாழ்க்கை இன்னும் ஒளியாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களது உரிமை பறிக்கப்படாத வரையில், அப்படி உரிமை பறிக்கப்படுகிறது என்றால் அதை என்ன செய்யலாம், கேட்கலாம். மற்றபடி பொருளாதாரம் அதிகமாக பகிரப்படுகிறது என்கின்ற தவறான உணர்வு என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த குடும்பத்திலே தந்தைக்கு பின்னால் இந்த மாதிரியான பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு இஸ்திஃப்ஸாஸ். சின்ன வயதிலே தங்கள் இளமை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வயதை இழந்து குடும்பத்துக்காக உழைப்பார்கள். உழை உழைன்னு உழைச்சி எல்லா பிள்ளைகளையும், தம்பிமார்களையும் படிக்க வச்சு, எல்லா தங்கைமார்களையும் படிக்க வச்சு, எல்லாருக்கும் திருமணம் முடித்து கொடுத்து அப்படி பெரிய ஒரு ஆளாக என்ன செஞ்சிருவாங்க, உருவாக்கிடுவாங்க. உருவாக்கி உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுத்து அதை செஞ்சு இதை செஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுவாங்க, செட்டில் ஆயிடுவார். ஆனா இவர் அந்த மகாகேதர் என்று சொல்ற பெரிய வீட்டில் தான் உட்கார்ந்துட்டிருப்பார். யாரு, மூத்த அண்ணன். எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்கன்னு விளங்கின பிறகு இவருக்கு ஒரு சைத்தானியத்து வரும். இது சில குடும்பங்கள்ல நடக்குது. என்ன, மெயினான சொத்தை கவர் பண்ணிடணும். மனைவியின் மூலம் கூட ஏற்படலாம், அவராலும் ஏற்படலாம், மனைவியின் மூலம் கூட என்ன செய்ய ஏற்படலாம், அல்லது குழந்தைகள் நிறைஞ்சிட்டு போனதுனால குழந்தைகளை வளர்க்கணும், என்ன செய்யறது, எல்லாரும் நான் செட்டில் பண்ணிட்டேன், எனவே வாப்பட சொத்து எனக்கு தான், அல்லது வாப்பட சொத்துல முக்காவாசி என்ன எனக்கு தான், அல்லது இந்த பெரிய வீடு என்ன எனக்கு தான் என்று உரிமை கோரி அவ்வளவு காலம் செஞ்சு எல்லா நன்மையும் குழி தோண்டி புதைக்கிறது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அவ்வளவு சொத்து ரீதியாக உனக்கு எவ்வளவு வரணும், ஒரு பெண்ணுக்கு கிடைப்பதில் 2 மடங்கு உனக்கு வரணும். ஒரு சகோதரன் அது உன் தம்பிக்கு அப்படித்தான் வரும், தம்பியிட தம்பிக்கு அப்படித்தான் வரும். நீ பிறந்து 25 வயதாகிற நேரத்தில் இருந்த கை குழந்தையான தம்பிக்கு என்ன செய்யும், அதான் வரும். இதை மட்டும்தான் நீ என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனால் சிலரை நாம பார்க்கிறோம் அப்படியே சொத்தை பிடிச்சு வச்சிருவாங்க, வச்சுட்டு எந்த தம்பிமாரும் எப்படி நாங்கள் நானாட்ட கேட்கறது, அவர் தான் எங்களை வளர்த்தது, அவர் தான் எங்களை வளர்த்தது, நான் எப்படி நானாட்ட போய் இதை கேட்கறது என்று அமைதியாக போயிடுறாங்க. இது நிச்சயமாக நீங்க செஞ்ச எல்லா மஅரூஃப்களையும் எல்லா நலவுகளையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். உங்களுக்கு உங்கள் சொத்தை தவிர, வேறு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை தவிர, நீங்கள் உண்மையிலே சிறந்த அண்ணனாக இருந்தா உங்களோட சொத்தை விட்டுட்டு வெளியே போறதுதான் நீங்க மிகவும் சிறந்தவர்களுக்கு அடையாளம். இது கூட என் தம்பிக்கு தான் விட்டுட்டு போறதுதான் உங்களிடத்துல இருக்கக்கூடிய ஹுனு, அந்த ரஹ்மத்துக்கான பெரிய ஒரு ஆதாரம். ஆனா இருக்கிற சொத்தை நீங்க எடுத்துட்டு போறது இதுக்குத்தான் நீங்க 25-30 வருஷம் பிள்ளைகளை கவனிச்சீங்கன்னா எல்லாரும் கவனிப்பான். இப்படி பிற்காலத்தில் ஒரு பெரிய 2 ஏக்கர் எனக்கு வரவேண்டிருக்கின்றத தெரிஞ்சா எல்லாரும் என்ன செய்வாங்க, கவனிப்பாங்க. அப்படி எனவே கவனிக்கிற நேரத்தில் எதிர்காலத்தில் இந்த நன்மைகளை என்ன யுஹரிபூன புயூத்தஹும் பி ஐதீஹிம் என்ற மாதிரி தண்ட கையாலே தான் கட்டின வீடுகளை அழித்துக் கொள்வதை போல தன் நன்மைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, அழித்து விடக்கூடாது. ஆனால் சகோதரர்களாக சேர்ந்து இவன் பட்ட கஷ்டத்துக்கு எங்களோட சொத்துல ஒரு பங்கு நாங்கள் என்ன செய்யறோம், கொடுக்கிறோம் என்று அவர்கள் தருகிற நேரத்தில் நீங்கள் அதை வாங்கிக் கொள்வதில் மார்க்கத்தில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நீங்களாக திட்டம் போடுவதோ அல்லது தவறான மனைவிமார்கள் அமைந்து அவர்களது திட்டத்திற்குள் நீங்கள் அகப்படுவதோ நீங்கள் செய்த எல்லா நன்மையும் என்ன செய்துவிடும், பாழாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு அதை அவர்கள் பெற்ற பிள்ளைக்கும் டிஃபரெண்ட் வருது. சொத்தை விட்டு வெளியேற்றினா ஒரு தாய் தந்தை என்ன செய்யறாங்க, சொத்தை எழுதுற டைம்ல நான் எங்கேயாவது நானா தம்பி பிள்ளையோட வீட்டில் இருந்து கொள்றேன், டோட்டல் சொத்தம் எழுதிடுறாங்க. முழு சொத்தை யாருக்கு எழுதிடுறாங்க, பிள்ளைகளுக்கு எழுதினா எங்கேயாவது இருந்து கொள்றேன் சொல்லி இறுதி காலத்தில் அவர்களை பெற்றோர்கள் முதியோர் விடுதிக்கு அனுப்பிடுறாங்க. அப்பையும் போயிடுறாங்க, பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும். தாய்க்கும் தந்தைக்கும் தாயுடைய அந்தஸ்துக்கு வரக்கூடிய மகனுக்கும் இடையில இதுதான் என்ன வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சில குடும்பங்களிலே நடந்து அண்ணன் செஞ்ச எல்லா மரியாதையும் போயிடும். பிள்ளை அவர் உருவாக்கி இருப்பார், தம்பியை ஒரு இன்ஜினியராக ஒரு டாக்டராக உருவாக்கி இருப்பார், நான் தான் உருவாக்கினேன் இன்றைக்கு என்னையே கணக்கெடுக்கிறான் இல்லையண்டு அவனுக்கு செய்த எல்லா அருளையும் ஒரு கேவலமான முறையில் வெளியே சொல்லி காட்டக்கூடிய கெட்ட குணங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நீ உருவாக்குறன்ற சிறப்பே கிடையாது, சமூக ரீதியான ஒரு கடமை, அது சமூக ரீதியான ஒரு கடமை என்கின்ற உணர்வுக்கு வர வேண்டும். வாப்பா ஒரு பிள்ளை உருவாக்கி நான் இந்த பிள்ளைக்கு சோறு கொடுத்தேன்னு சொன்னா எப்படி வெட்கமோ, அது போன்ற ஒரு வெட்கம் தான் ஒரு அண்ணன் ஒரு தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் உருவாக்கிவிட்டு நான் தான் இவர்களை வளர்த்தேன் என்று பெருமை பேசுவது அதே போன்ற ஒரு வெட்கம் என்பதையும் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் மரணிக்கிறார் அல்லது ஒரு பெண் மரணிக்கிறார், அவர்களுக்கு அந்த மரணித்தவருக்கு தந்தையும் இல்லை பிள்ளையும் இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தால் அந்த மௌத்தாயினவருக்கு ஒரு சகோதரர் இருந்தால் டோட்டல் சொத்தும் அந்த சகோதரருக்கு தான் போகும். இந்த அந்தஸ்து இஸ்லாம், தந்தையும் இல்லை மௌத்தாயினவருக்கு பிள்ளையும் இல்லை என்றால் டோட்டல் சொத்தும் யாருக்கு போகுது, அந்த சகோதரருக்கு தான் போகுது என்று பார்க்கிறோம். மனைவி இருந்து மனைவிக்குரிய பங்கை எடுத்துவிட்டு எஞ்சிற முழு சொத்தும் யாருக்கு, சகோதரருக்கு போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சகோதரி இருந்தால் முழு சொத்தில் அரைவாசி அந்த சகோதரிக்கு என்ன செய்யும், இந்த நிலையில் போகும் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்றளவு உறவு முறைகளை பற்றி நாம் அதாவது பொதுவாக படிப்பதோடு சேர்த்து குறிப்பாக இஸ்லாம் தங்கைக்கு என்ன சொல்லி இருக்கிறது, அண்ணனுக்கு என்ன சொல்லி இருக்கிறது, சாட்சி பெரியம்மா என்கின்ற அடிப்படையில் என்ன சொல்லி இருக்கிறது, எங்கெங்கே அவர்கள் முற்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்திகளையும் சேர்த்து நாம் தெரிந்து கொள்கிற நேரத்தில் இன்னும் உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கான அறிவு எங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதே நேரத்தில் நாம் விடுகின்ற தவறுகளுடைய அந்த இடங்களுடைய நுணுக்கங்களும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை அடையக்கூடிய வழிகளும் அமல்களும் எங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல சூழலையும் எண்ணங்களையும் வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.